வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நிலக்கடலை சாகுபடியில் பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்பங்கள் பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். பவானிசாகரில் அமைந்திருக்கும் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தில் இணை பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் மலர்கொடி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம். வாருங்கள் நேயர்களே.
தற்பொழுது இப்போ நம்ம கார்த்திகை மார்கழி பட்டத்தில் பார்த்திங்கன்னா நிலக்கடலை வந்து அதிகமாக பயிர் செய்யுவோங்க. இப்போ அந்த நிலக்கடலை அதிகமாக பயிர் செய்கிறப்போ நம்ம என்ன விதை தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், எண்ணெய் வித்துக்களை அதிக உற்பத்தி செய்யும் நாடு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. நம் நாட்டில் பார்த்திங்கன்னா உணவு தானிய பயிர்கள் மொத்த பரப்பில் 14% எண்ணெய் வித்துக்கள் பயிராகின்றன. நிலக்கடலை உற்பத்தியில் நம் நாடு உலகளவில் 2வது இடத்தை வகிக்கிறது. நம் நாட்டில் எண்ணெய் வித்து உற்பத்தியில் 40% நிலக்கடலை பயிரிடுறோம். ஸோ இந்த மாதிரி முக்கியமாக 40% ஏரியாவில் பயிரிடப்படுறதுனால இந்த தாவர எண்ணெய் உற்பத்தியில் நிலக்கடலை முக்கிய இடம் பெறுவதோடு நல்ல தரம் வாய்ந்த புரதம் மற்றும் தேவையான அளவு மற்ற சத்துக்கள் அடங்கிய உணவுப் பொருளாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத், ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அடுத்த தமிழகத்தில் எண்ணெய் வித்துக்கள் அதிகம் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாடுன்னு பார்த்துட்டோம்னா திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், நாமக்கல், தர்மபுரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் அதிகம் நிலக்கடலை பயிரானது பயிரிடப்படுகிறது. இப்போ நிலக்கடலை உற்பத்தியில் நாம் ஒரு ஹெக்டருக்கு 1 டன் என்ற அளவை எட்டியிருந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு மகசூல் ஏற்றம் இறக்கமாகத்தான் இருந்து வருகிறது. இருப்பினும் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தாவர எண்ணெயை தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் நாம் நிலக்கடலை மகசூலை அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். உற்பத்தியை பெருக்குவதற்கு தரமான விதைகளை உபயோகிப்பது ஒரு முக்கியமான தொழில்நுட்பமாக கருதப்படுகிறது. இப்போ விதை உற்பத்தி அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்க வேண்டிய தொழில்நுட்பம் வந்து நிலத்தேர்வு. இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் போரான் மற்றும் கால்சியம் அதாவது சுண்ணாம்பு சத்துக்கள் குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் தரமான நல்ல விதைகளை பெற முடியும். ஏன்னா நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 சத்து வந்து ரொம்ப முக்கியமான சத்தாக கருதப்படுகிறது. இப்போ போரான் சத்து குறைபாடாக இருந்தால் காய்களில் விதைகளின் எண்ணிக்கை குறைவாக கிடைக்கும். இப்போ 1 கொட்டை காய்கள் அதிகம் உற்பத்தியாகும். இது மட்டுமல்லாது பூஞ்சான தொற்றும் அதிகரிக்கும். அதே போல் கால்சியம் சத்து குறைபாடு நம்ம நிலத்தேர்வில் இருந்தால் விதையின் முளைவேர் கருகி முளைப்பு திறன் பாதிக்கும். எனவே போரான் மற்றும் கால்சியம் சத்து குறைபாடு இல்லாத நிலத்தை நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். இது தவிர தான் தோன்றி பயிர்கள் இல்லாமல் இருத்தல் வேண்டும். அதாவது முந்தைய பருவத்தில் நிலக்கடலை பயிரானது பயிரிடப்பட்டிருக்க கூடாது. மேலும் நல்ல வளமான செம்மண் பாங்கான காற்றோட்டமும் நல்ல வடிகால் வசதியும் உள்ள நிலமாக இருத்தல் வேண்டும். அடுத்து பருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நிலக்கடலை வந்து கரெக்டான பருவத்தில் போட்டால் தான் நம்மளுக்கு அதிகமான மகசூல் பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நிலக்கடலை பயிரில் அதிக மழையினால் செடிகள் உயரமாக வளர்ந்து விழுதுகள் நிலத்தில் செல்ல தாமதமாகி மகசூல் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் அறுவடை சமயத்தில் அதிக மழை பெய்து காய்கள் முளைத்தும் மகசூல் குறையலாம். ஆகவே பருவத்தை விதைத்திடல் பலனை கூட்டும். நிலக்கடலை விதைப்பிற்கு சிறந்த பருவம் ஜூன் ஜூலை மற்றும் டிசம்பர் ஜனவரி மாதங்களே ஆகும். இந்த பருவத்துக்கு அடுத்து மிக முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விதை உற்பத்தியில் பயிர் விலகு தூரம் என்பது மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பமாகும். அதாவது நிலக்கடலை முற்றிலும் தன்மகர்ந்த சேர்க்கை கொண்ட பயிர், விதைப்பயிர் பயிரிடப்படும் நிலத்திலிருந்து 3 மீட்டருக்கு அப்பால் உள்ள நிலத்தில்தான் பிற நிலக்கடலை பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்க வேண்டும். மேலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலத்தில் முந்தைய 2 பருவங்களில் மற்ற நிலக்கடலை பயிர்கள் பயிரிட்டிருக்க கூடாது. இவ்வாறு இருந்தால் என்ன நடக்கும் என்றால் இனத்தூய்மை பாதிக்கப்படும். அதாவது நாம் இப்பொழுது கோ8 என்ற ரகம் பயிரிட போகும் பொழுது முந்தைய 2 பருவத்தில் வேறு ரக கடலை பயிரிட்டிருந்தோமேயானால் 2 ரகமும் கலந்து நமது இனத்தூய்மை பாதிக்கப்படும். அதனால்தான் நம்ம நிலத்தை தேர்வு செய்யும் பொழுது முந்தைய பருவத்தில் நிலக்கடலை பயிர் இல்லாதவாறு தான் தோன்றி பயிர்கள் இருக்கக்கூடாது என்று நம் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா விதை தேர்வு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், யூனிஃபார்மாக ஒரு விதையை நம்ம தேர்ந்தெடுத்து போட்டோம்னா தான் எல்லா செடியும் வந்து ஒரே மாதிரி வரும். இப்போ சின்ன விதை பெரிய விதையெல்லாம் கலந்து கலந்து போடுறப்போ செடியும் வந்து பார்த்திங்கன்னா வீரியமான செடிகள், வீரியம் கம்மியாக இருக்கிற செடிகள் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இந்த நிலக்கடலை பொறுத்தவரையில் 18 64 இன்ச் அளவுள்ள வட்டக்கண் சலடை கொண்டு பருப்புகள் நல்லா சலித்துட்டு நல்ல பருமனுள்ள நோய் தாக்காத விதைகளை விதைப்புக்காக பயன்படுத்த வேண்டும். மேலும் உடைந்து போன துருங்கினது நோய் தாக்குனது பிஞ்சு விதைகளை நீக்கிவிட வேண்டும். நம்ம இந்த சலடை கொண்டு சளிச்சோம்னாலே எல்லாமே வந்து நம்மளுக்கு பிஞ்சு விதையெல்லாம் வந்து கிரேட் பண்ணிடலாங்க. ஸோ இந்த மாதிரி விதை தேர்ந்தெடுத்துட்டு இப்போ எவ்வளோ கிலோ விதை தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-55 கிலோ வரைக்கும் விதை பருப்பு நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம ஒரு அடிக்கு சாலையும் செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் இடைவெளியும் விட்டு நம்ம விதைக்கலாம். இவ்வாறு நம்ம விதை நல்லா தேர்ந்தெடுத்துட்டோம், அப்படியே விதைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விதைக்கலாம். இல்லாட்டி நம்ம விதை நேர்த்தி செஞ்சும் விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும். இப்போ விதை நேர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சாணக்கொல்லி வச்சு விதை நேர்த்தி பண்ணலாம், உயிர் கட்டுப்பாட்டு காரணி கொண்டு இப்படி நுண்ணுயிர் கொண்டு இதெல்லாம் வச்சு நம்ம விதை நேர்த்தி பண்ணலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூஞ்சாணக்கொல்லி விதை நேர்த்தி பண்ணி பண்ணுறப்போ நம்ம மண்ணிலையோ இல்லை விதையிலையோ ஏதாவது பூஞ்சாணங்கள் இருந்தாலும் அந்த தொற்று வந்து பரவாமல் தடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். பூஞ்சாணக்கொல்லி விதை நேர்த்தின்னு பார்க்குறப்ப 1 கிலோ விதைக்கு 2 கிராம் பெவிஸ்டின் என்ற மருந்தை கலந்து விதை நேர்த்தி செய்து 24 மணி நேரம் கழித்து நம்ம விதைக்கலாங்க. இதே உயிர் கட்டுப்பாட்டு காரணி அப்படின்னு பார்க்குறப்போ ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அந்த உயிரியல் பூஞ்சாணக்கொல்லியை 1 கிலோ விதைப்பருப்புக்கு 4 கிராம் என்ற அளவில் பயன்படுத்தலாம். இப்போ இதை கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரம் பண்ணிக்கணும் பருப்பை, ரொம்ப பண்ணோம்னாலும் தோல் உறிஞ்சு போயிடும், ஏன்னா இது வந்து நல்லா ஒட்டணும். அதுக்காக விதையை விதைப்பதற்கு முன் ஈரப்படுத்தி பின் இந்த உயிர் கட்டுப்பாட்டு காரணி கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடுத்து நுண்ணுயிர் விதை நேர்த்தின்னு பார்த்தோம்னாங்க, நுண்ணுயிர் நேர்த்திக்கு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் TNAU-14 ரைசோபியம் மற்றும் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் ஆகியவற்றை பயன்படுத்துவது சிறந்தது. ஸோ இந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணிட்டு நம்ம விதைக்கிறதுக்கு எதுவும் தயாராகிக்கலாங்க. இப்போ நம்ம விளை நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம உரையிடுறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியாக இருக்குது. உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பயிருக்கு 1 ஹெக்டருக்கு 25 கிலோ தலை சத்தும் 50 கிலோ மணி சத்தும் 75 கிலோ சாம்பல் சத்து கிடைக்கிற மாதிரி நம்ம உரம் போடணும். இப்போ நிலக்கடலை அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நல்லா விழுது இறங்கி நம்மளுக்கு காய் பிடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா மிக முக்கியமான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போட்டு நம்ம மண் அணைக்கிறது. ஸோ இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா ஜிப்சத்தில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்தும் கந்தக சத்து இருக்குது. இந்த சுண்ணாம்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா காய்கள் திருச்சியாகவும் அதிக எடை உடையதாகவும் உருவாக வழி செய்கிறது. இந்த கந்தக சத்து பார்த்தோம்னா எண்ணெய் சத்தை அதிகரிக்கிறது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஏக்கருக்கு 160 கிலோ இருந்தால் போதுங்க. ஸோ இந்த 160 கிலோ ஜிப்சத்தை நம்ம விதைச்சு 40-45 நாளுக்குள்ளே போட்டு செடியை சுற்றி நல்லா மண் அணைச்சு கட்டணும். இந்த மாதிரி கட்டுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதிகமான விழுதுகள் வந்து நம்மளுக்கு நிலத்தில் இறங்கி நம்மளுக்கு அதிக மகசூல் கிடைக்க ஏதுவாகும். இவ்வளோ நேரம் இவ்வளோ முக்கியமான தொழில்நுட்பங்களை பார்த்துட்டு வந்தோம். இதை விட மிக முக்கியமான தொழில்நுட்பம் விதை உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா கலவன் அகற்றுதல், அதாவது விதைப்பயிரிலிருந்து வேறுபட்டு காணப்படுகின்ற ஒவ்வொரு பயிரையும் நம்ம வந்து நீக்கிடணும். அது எப்பப்பெல்லாம் அந்த பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடி வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும், அதாவது சும்மா நம்ம வயலை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும். அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா இலை தண்டின் நிறம் அதுலேருந்து வேறுபட்டு இருக்கும் செடிகள் அப்புறம் முந்தி கொண்டு பூக்கும் செடிகள், அதாவது ஒரு 60 நாள் பூக்கணும் நம்ம போட்டிருக்கிற வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 45 நாள் 50 நாள் கூட ஒரு சில செடி பூத்துருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற செடிகளை வந்து இந்த பூக்கும் முன்ன ஒரு ரவுண்டு பார்த்து கலவன் அகற்றணும். இப்போ அடுத்து எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் பருவத்தில், அப்படின்னா பூவின் நிறம் பூக்காத செடி மல்டத்தேமல் நோய் கண்ட செடியெல்லாம் வந்து நீக்கிடணும். இப்போ அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா அறுவடைக்கு பின்னர். ஸோ இந்த காய்களில் வந்துட்டு மற்ற பயிராக தான் அறுவடைக்கு முன்னர் ஒரு கலவன் அகற்றுதல் நம்ம பார்ப்போம். இந்த கிரவுண்ட் நட்டுனால நிலத்துக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அறுவடைக்கு முன்னர் வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் அறுவடைக்கு பின்னர் காய்களினுடைய மூக்கின் அளவு பருப்புகளின் எண்ணிக்கை இதெல்லாம் வச்சு நம்ம வேறுபட்டிருக்கிற காய்களை வந்து நிற்கிறணும். இவ்வாறு ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன தூய்மையை நம்ம பாதுகாக்கிறதுக்காக செய்கிறோம். இப்படி இன தூய்மை பாதுகாக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து அந்த வெரைட்டியுடைய குணாதிசயங்கள் வந்து நம்மளுக்கு மாறாமல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதுகாக்கிறப்போ வயலில் தரம் வந்து ஒன்று பார்ப்பாங்க. அந்த வயலில் வந்து எவ்வளோ கனவுகள் இருக்கலாம் அப்படின்னா 0.1% தான் வந்து இருக்கணும் ஆதார் நிலைக்கும், 0.2% தான் சான்ற நிலைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய விதை கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஒரு அளவுகோல் விதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா தொழில்நுட்பங்களையும் கையாண்டு ஒரு விதை உற்பத்தி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து முக்கியமான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா விதை அறுவடை. இப்போ விதை அறுவடைக்கு வந்து நம்ம கரெக்டான ஸ்டேஜில் அறுவடை பண்ணணும். ரொம்ப முன்னாடி பண்ணிட்டோம்னாலும் விதை முளைப்புத்திறன் வந்து கம்மியாக இருக்கும், இல்லாட்டி சேமிப்பில் வந்து அதனோட பாதிப்பு தெரியும். ரொம்ப லேட்டாக பண்ணாலும் கலரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மண்ணுக்குள்ளேயே முளைச்சும் போயிடும். ஸோ விதையோட வீரியம் எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ அதனால் விதைப்பயிர் அப்படின்னாலே நம்ம வந்து சரியான தருணத்தில் அறுவடை செய்து தான் வந்து முக்கிய பணியாக இருக்கும். உரிய காலத்தில் திட்டமிட்டு அறுவடை செய்வதால் நிலக்கடையில் அறுவடை சேதாரத்தை கட்டுப்படுத்தலாம். விதை நன்கு முற்றுவதற்கு முன்பே அறுவடை செய்தால் விதையின் முளைப்புத்திறன் பாதிக்கப்படுவதுடன் காய்கள் சிறுத்தும் மணிகள் சுருங்கியும் காணப்படும். மேலும் பூஞ்சாணம் தாக்குதலும் அதிகமாக இருக்கும். சரியான அறுவடை தருணத்தை அறுவடை செய்வதால் நிலக்கடலை நிலத்திலேயே முளைக்க ஆரம்பித்துவிடும். இதனால் விழுதுகள் அறுந்து காய்கள் மண்ணிலேயே நின்றுவிடும். எனவே தரமான விதைகளை பெற தகுந்த தருணத்தில் அறுவடை செய்வது மிக அவசியம். இது எப்படி நம்ம காய் முத்திருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நுனியோட இலை வந்து மஞ்சளாக மாறுதல், அடையிலைகள் காய்ந்து உதிர்வது, மேலும் சில செடிகளை பிடுங்கி காய்களை உடைத்து பார்த்தால் தோலின் உட்பாகம் கரும் பருப்பு நிலமாக இருக்கும். இந்த மாதிரி முக்கிய காரணியை கொண்டு நம்ம வந்து விதை அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையான செடிகள் என்று கருத்தில் கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி அறுவடை பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உலர வைத்தல், விதை பொறுத்த வரைக்கும் இந்த உலர வைத்தல் முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. அப்படி ரொம்ப உலர வைக்கிறதுக்கு நம்ம தாமதம் பண்ணணும் அப்படின்னா அந்த விதையின் ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பூஞ்சாணம் வந்துடும், பிறகு நம்ம சேமிப்பு காலமும் குறைஞ்சி போயிடும். இப்போ அறுவடை எப்போ பார்த்தோம்னா காய்களில் கிட்டத்தட்ட 35-40% வந்து ஈரப்பதம் இருக்கும். காய்களை 2-3 நாட்கள் நன்கு வெயிலில் உலர்த்த வேண்டும். அப்பொழுது காய்களை நன்கு கிளறி விட வேண்டும். இப்போ காய்களை 9% ஈரப்பதம் வரும் வரை காய வைக்கணும். இப்போ விதைப்பருப்போட ஈரப்பதம்னு பார்த்தீங்கன்னா 6-7% தான் இருக்கணுங்க. இப்போ நம்ம ஈரப்பதத்தை பார்க்குற கருவி இல்லை அப்படின்னா நம்ம அந்த பருப்பு வந்து 2 விரலக்கடையை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தோல் வந்து எளிதாக விட்டு வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம காயை வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வித மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த காய்களில் இருக்கிற ஏதாவது கலவண்கள் வந்து பிரித்தெடுக்கிறதுக்கு வந்து நான் அறுவடைக்கு அப்புறமா தான் பண்ணணும். ஸோ அறுவடைக்கு அப்புறம் எல்லா காயும் ஒரு கிளீன் பண்ணுறப்ப பார்த்தோம்னா பூச்சி மற்றும் நோய் தாக்கிய காய், முதிராத பொக்குக்காய், ஒத்தக்கொட்டைக்காய் இதெல்லாமே மூக்கின் அளவு கொண்டு வேறுபட்ட காய்களை பிரித்தெடுத்து நம்ம இனத்தூய்மையை மேலும் அதிகப்படுத்தி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரித்தெடுத்த காய்களில் இப்போ விதை சுத்திகரிப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலர்த்திய காய்களை 28-64 அங்குல் வட்ட கண்களுடைய சலடை கொண்டு இயந்திரத்தின் மூலம் சுத்திகரிப்பு செய்யலாம். இப்படியெல்லாம் நம்ம வந்து எல்லா தொழில்நுட்பங்களையும் கையாண்டு விதை உற்பத்தி பண்ணினதுக்கப்புறம் அந்த விதையோட தரம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட அளவுகோலின்படி அதனோட முளைப்புத்திறன் வந்து 70% குறையாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தரமான விதைகளை உற்பத்தி செய்து நம்ம உடனே விதைப்புக்கும் பயன்படுத்தலாம். சப்போஸ் நம்மளுக்கு உடனே பயன்படுத்த முடியாத சுச்சுவேஷனில் நம்ம சேமித்தும் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி சேமிக்கும் பொழுது என்ன தொழில்நுட்பம் கையாள வேண்டும் என்றால் நன்கு உலர்த்தி தரம் பிரித்த காய்களை நல்ல கோணி பைகளில் சேமிக்கும் முன்பு 1 கிலோ காய்க்கு 4 கிராம் பெவிஸ்டின் என்ற மருந்தை கலந்து சேமிக்கும் பொழுது இந்த பூஞ்சான தொற்றிலிருந்து நம்மளுடைய விதை காய்களை பாதுகாக்கலாம்.
நேயர்களே, இதுவரை நிலக்கடலை சாகுபடியில் என்னென்ன தொழில்நுட்பங்களை கையாளலாம் என்பதை பற்றி முனைவர் மலர்கொடி அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.